இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பர் சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள தலைப்பு அந்த ரகசியத்தின் மூலியமாக கிறிஸ்து உங்களுக்கு உருவாகின்றார். பாருங்க, இந்த சில நாட்களாக நம்ம கேட்கின்ற இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற வெளிப்பாடு எவ்வளவு வல்லமையாக இருக்குது பாருங்க. அந்த காரியங்களாக நீங்கள் எடுத்து உங்களுக்கு தியானம் பண்ணி இருக்கிட்டுக்கப்ப கூட உங்களுக்கு எவ்வளோ நிச்சயம் கிறிஸ்து இயேசுக்கு, எவ்வளோ ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார், எவ்வளோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து அவரோட ரகசியத்தை நம்ம பார்க்கப்ப கூட கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மகிமின் நம்பிக்கையாக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு இருக்கின்றார், அவர் என்னுக்கு இருக்கின்றார். இந்த ரகசியம் தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்ட ரகசியம் இன்றைக்கு புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை தொடர்ந்து செய்யாதபடி மனம் திரும்புகிற மக்கள் நமக்கு அவர் நம்மளுக்கு இருக்கிறார். சகோதர சகோதரிகள், நீங்கள் என்ன செய்ய வேணும்னா திரும்ப போய் பழைய பிரசங்கத்தெல்லாம் நீ எடுத்து கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம், அதை திரும்ப கேளுங்க. ஏன்னா ஒரு தடவை கேட்கறதுனால நம்ம வந்து எல்லா காரியமும் அறிந்து கொள்றதில்ல. அதை திரும்ப நம்ம கேட்கப்ப கூட பரிசுத்த ஆவியான திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால நீங்கள் கேட்க கேட்க தேவனுடைய வார்த்தையானது உங்களை மாற்றுகின்றது. இல்லாடி இந்த www.graceoflife.com அதுக்கு போயிட்டு அந்த இடத்துல பாருங்கள். அங்கே வந்து பழைய பிரசங்கெல்லாம் அங்கே இடத்துல இருக்குது, அதை எடுத்து கேளுங்க, அதை எடுத்து கேளுங்க, பிதர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. ஹெப்ரேயர் 4:14 எடுத்து வாசிப்போம். அங்கே என்ன எழுதியிருக்குன்ட்டு, வானங்கள் வழியாக, வானங்களில் நிறைய வானங்கள் இருக்குது, அந்த வானங்கள் வழியாக போன இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கப்படினால், அவர் நமக்கு இருக்கின்றார், நம் பண்ண அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு இருக்க கடவும் சொல்லி இது தமிழ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது இந்த எம்ப்ளிஃபைட் பைபிள்னு சொல்லி இன்னொரு ஆங்கில பைபிள் இருக்குது, அதில் அந்த அறிக்கை என்று சொல்லிய இடத்துல இன்னொரு பாகத்தை கூட்டியிருக்கிறது. அவர்களுக்கு செய்த விசுவாசத்தின் அறிக்கை என்று சொல்லி கூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ நான் நினச்சிக்காதீங்க, ஓ என்ன வசனத்தை கூட்டினா இல்லை குறைச்சா நம்மளுக்கு ஐயோன்னு எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சகோதர சகோதரிகளே, பைபிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது அநேக பைபிள் இருக்கின்றது. அன்பை எந்த பைபிளையும், எந்த பைபிள் உங்களை இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு கட்டி எழுப்புகின்றது, அது தேவனுடைய வார்த்தை. அது எந்த வசனமானது உங்களை கட்டி கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு எழுப்புகின்றது, அதுதான் முக்கியம். கட்டி எழுப்புகின்றதா? யார் உங்களோட அந்த செக் பண்ணுறா? யார் செக் பண்ணுறா? பரிசுத்த ஆவியானவர். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அவர் இயேசு உங்களுக்கு இருக்கின்றார். அவர் உங்களுக்கு உங்கள் உள்ளத்துக்கு சமாதானம், இது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, அவர் இப்போ கட்டி எழுப்புகிறார். எப்படி சொல்கிறார்? அவருக்குள் உள்ள விசுவாசத்தின் அறிக்கை. அப்போ நமக்கு என்ன தெரியும்? அவருக்குள் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கின்றது? நம்மளுடைய விசுவாசம் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக செய்கின்ற அறிக்கை. என்ன அறிக்கை செய்கின்றோம்? அவர் நமக்கு வல்லமை கொடுத்தார். அவர் என்ன கொடுத்தார்? தன்னுடைய குமாரனை கொடுத்தார், பிசாசு மேல் அதிகாரத்தை கொடுத்தார், கைகள் வைக்கப்ப நோய்கள் போகும் என்று சொன்னார். அவர் எனக்காக இந்த காரியத்தை, அவர் என்னுள்ளுக்கு இருக்கின்றார், அவருடைய மகிமை என்னுள்ளுக்கு இருக்கின்றது, அவருடைய விசுவாசம் என்னுள்ளுக்கு இருக்கின்றது, அவருடைய விசுவாசத்தான் இதை செய்கின்றது. இதை நம்ம நம்புகின்றோம். அவர் நம் பாடுகளை சுமந்து கொண்டார், அவர் நம்மளுடைய சாபத்தை சுமந்து கொண்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், கைகளில் அவருடைய ஆணிகள் பாய்ந்தது, அவர் காலில் ஆணிகள் பாய்ந்தது, கல்வாரி சிலுவையில் மறித்தார், மூன்றாம் உயிர் திறந்தார், பாதாளத்துக்கு போனார், அவருடைய விசுவாசமானது பிதா என்னை திரும்ப எழுப்பான்னு சொல்லி திரும்ப எழுந்து வந்தார். இதெல்லாம் அவருடைய மேல் உள்ள நம்பிக்கை. இதை நம்புகின்றோம், இதை செய்த வட்டது என்று சொல்லி கூட, இதை நம்புகிற வைக்கிறதுக்கு கூட அதை கிறிஸ்து அவரே நம்ம உள்ளுக்கு செய்கின்றார், இயேசுவே இதை நம்ம உள்ளுக்கு செய்கின்றார். சகோதர சகோதரர்களே, இதுதான் அந்த அறிக்கை, இதுதான் அந்த அறிக்கை. இப்படி நம்ப இதை நம்பினோம்னா நம்ப செய்வோம். நம்பாத ஒன்று நம்மளால் செய்ய முடியாது. அப்படினால இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். அதை செய்தார்னா நம்ப அதை நம்பினோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவர் சொன்னதை நாம் செய்வோம். நம்மளோட காரியம் என்ன? நம்ம என்னத்தை எப்போதும் நம்ம பார்க்கப்ப என்ன நமக்கு வந்து ஒரு தடங்களாக இருக்குன்னா, நம்மளோட ஆவி இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு, இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்கு இருக்கப்ப அவர் எங்கே இருக்கிறாருன்னா நம்மளோட ஆவி உள்ளுக்கு இணைந்திருக்கின்றார். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவும் சரீரமும் இன்னும் மாறப்படவில்லை. இந்த ஆத்மானது நமக்கு தெரியும், இதுக்கு முன்ன பிரசங்கத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய ஆத்மா அது மாறப்பட வேண்டும். அது எப்படியாக மாறப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மனவாளன், ஆத்மாவின் மனவாளன், அவர் என்னுடைய மனவாளன். கேட்டுருப்பீங்க அந்த பாட்டு, எனது மனவாளனே என் இதய ஏக்கமே. அப்ப அந்த இதயம் எங்க இருக்கின்றது? உங்கள் ஆத்மா உள்ள கேட்கின்றது. அந்த இருதயமானது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேறதுக்கு முதலாக நம்மளுடைய சிந்தையின் ஆவியின் சிந்தை புதுப்பதிக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய சிந்தை மாறப்ப நம் இருதயம் மாறுகின்றது. நம் இருதயம் மாற தேவனுடைய மகிமை உள்ளுக்கு செல்கின்றோம். நம்ம தேவனுடைய மகிமை உள்ளுக்கு செல்லப்ப கூட கண்ணாடியில் பார்க்கும் அந்த தேவனுடைய மகிமை நாளுக்கு நாள் நம்மளை மறுரூபமாகி அவரை தேவகுமாரன் போல் நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் பிதாவுடைய சித்தம். நம் தேவனை இயேசு கிறிஸ்துவ போல் மாறுறது தான் தேவனுடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிதாவின் சித்தம். அதனால பவுல் கலாத்தியர் 4:19 இப்படியாக சொல்கிறார், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்கு உருவாகிறதுக்கு நான் திரும்பவும் கற்ப வேதனை படுகின்றேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நம்ம என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்கு வந்துட்டார். எங்க இருக்கிறார்? அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் உள்ளுக்கு அங்கே இருக்கின்றார். இப்ப அந்த ஆவிக்குரிய மனிதன் இப்ப உங்களுடைய ஆத்மா உள்ளுக்கு உருவாக வேண்டும். அந்த ஆத்மா உள்ளுக்கு உருவாகிறதான் பவுல் பார்த்து சொல்கின்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்கு உருவாக்க நான் கற்ப வேதனை படுகின்றேன்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்கிறார்? உங்களோட ஆத்மா, நம்மளுடைய ஆத்மா, அது அந்த மனவாட்டி, நம்ம அந்த மனவாட்டி இப்ப கிறிஸ்து இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாக. சகோதர சகோதரி, நீங்க பழைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்க. அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் வந்து கிறிஸ்து என்னுடைய மனவாளன்னு சொல்லி ஒரு ஒரு தலைப்பில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் கேட்கப்ப நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆத்மா இப்போ மனவாட்டியாக மாறவிட்டது. எப்படி மனவாட்டியாக மாறுவது? அது கிறிஸ்து இயேசு போல அதை மாறுறதுக்கு பவுல் சொல்கிறார், இது உங்களுக்கு மாறுறதுக்கு நான் கற்ப வேதனையை படுகின்றேன். அதனால தான் இன்றைக்கி கொடுக்குற இந்த பிரசங்கள் எல்லாம் சகோதர சகோதரியை கிறிஸ்து உங்களுக்கு உருவாக வேண்டும். அவ்வளோதான். இன்னைக்கு நான் கொடுக்குற இல்லை பாஸ்டர் கிறிஸ்தி கொடுக்குற இல்லை எந்த பாஸ்டர்களோ எந்த மூப்பர்களோ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்ப என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? கிறிஸ்து இயேசு உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு உருவாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவோட இணையணும். அவருக்கு கண்ணிகை ஸ்திரியாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய ஆத்மா உள்ளுக்கு அவர் உங்களுடைய மனவாளன். அதனால சகோதர சகோதரிகளே, நீங்கள் வெளிப்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வசனம் சொல்லுகின்றது, தோ நான் வாசப்படியிலிருந்து தட்டுகின்றேன், எவன் ஒருத்தன் கதவையை தடைக்கிறான்னு அவனோட உட்காந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன செய்கின்றார்? அவர் உங்களுடைய ஆவி உள்ளுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் உங்களோட இருதய கதவை தட்டுகின்றார். இருதய கதவை தர அது விடு, என்னையே உன்னை ஆளுகை செய்ய விடு, விடு, நான் உன்னை மாற்றுகின்றேன். பாருங்கள், நீங்கள் உங்களை மாற்றல சகோதர சகோதரி, நம்மளை நம்ம மாற்ற முடியாது. அது நம்மளோட உளுந்த சுபாவம். ஏன்னா ஒருத்தனைக்கு நான் இனி மாறுகிறேன் முடியாது சகோதர சகோதரிலே, ஏன்னா நம்மளுக்கு விழுந்த சுபாவம். அதனால நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு ஆளுகை செய்ய விடுவோம். அவருடைய சமாதானத்தை ஆளுகை செய்ய விடுவோம். அவருடைய சந்தோஷத்தை நம் இருதயத்தை ஆளுகை செய்ய விடுவோம். அவருடைய எல்லா நன்மைகளையும் அவருடைய காரியங்களாம் நம்மளை ஆளுகை செய்ய நம்ம விடுவோம். எப்படி? அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம்ம கண்ணாடியில் பார்ப்பது போல் அந்த முக்காடு நீங்கி தேவனுடைய மகிமையிட கண்ணாடியிலே பார்ப்பது போல் என்று சொல்லி சொல்கின்றார் பவுல். சகோதரர்களே, பின்பு நான் சொன்னது போல் இன்றைக்கு நான் சொல்கின்றேன், ஆவிக்குறி மனிதன் என்று சொல்லப்ப கூட நான் மிந்து கூட கேட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் வந்து பைபிளில் வந்து எல்லாம் சகோதரர்கள் சகோதரன் எழுதியிருக்கு, ஏன் சகோதரி எழுதலைன்னு சொல்லிட்டு. சகோதரிகளே, ஏன் எழுதலைன்னா, சகோதரர்கள் உங்கள் உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் அவன் வந்து அன்பாலாக இருக்கின்றான். நீங்கள் உடல் தான் வெளியில் வந்து உங்களுக்கு வித்தியாச உடல், பெண் உடல், ஆனால் உங்கள் உள்ளுக்கு இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் ஆண்பாலாக இருக்கின்றான். அந்தே ஆவிக்குரிய மனிதன் தான் சகோதரன் மேலேயும் இருக்குது, சகோதரி உள்ளுக்கு இருக்கின்றது. வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் ஆண் இல்லை பெண் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட ஆவி, அந்த ஆவிக்குரிய மனிதன் அவன் ஆண்பாலாக இருக்கின்றான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதனால் இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீங்க, இந்த இருதயமும் இந்த சிந்தையும் அதுங்களுக்கு சொந்த வழிகள் இருக்குது. இன்னொரு பிரசங்கம் இருக்கின்றது, நான் யார் அப்படி சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்கின்றது, அதை எடுத்து கேளுங்க. அப்போ நீங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளுவீங்க. நீங்கள் ஆவியா? நீங்கள் வந்து ஆத்மாவா? நீங்கள் வந்து சரீரமா? நீங்கள் வந்து ஆவி. ஆனால் இந்த ஆத்மா உங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஆத்மாவுக்கு தன் சொந்த வழிகள் இருக்கின்றது. இந்த ஆத்மாவை இப்போ நீங்கள் கன்னிகை ஸ்திரியாக மாற்ற வேண்டும். எப்படி? அதுங்களுக்கு சொந்த வழிகளுக்கு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்ப அவர் நம்மளை மாற்றுகின்றார். அவருக்கு அவருடைய வார்த்தைகளை பார்த்து அதை கொடுத்து நம்ம தியானம் பண்ணப்ப அவர் நம்ம உள்ளுக்கு செய்கின்றார். அதனால தான் கலாத்தியர் 5:22 நீங்கள் பார்க்கப்ப, ஆவின் கனிகளோ அது அன்பு, அது சந்தோஷம், அது சமாதானம் அப்படின்று போய்கொண்டு இருக்கிறது. இந்த காரியமானது, இந்த ஆவியின் கனி இப்போது உங்களுடைய ஆத்மா உள்ளுக்கு பிறக்கப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்கின்றார், நான் கற்ப வேத படுகிற இந்த காரியம் உங்களுடைய உள்ளுக்கு எங்கே அந்த ஆத்மா உள்ளுக்கு பிறக்கிறதுக்கு எப்படி பிறக்கும்? தேவனின் இயேசு கிறிஸ்துவே அதை செய்வார் நமக்கு. அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கப்ப, அந்த வார்த்தையை நம்ம பார்த்து அதன்படி நம்ம செய்யப்ப கூட அது கூட நம்ம செய்யலை, அந்த வார்த்தை அது உள்ளுக்கு பூந்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை இப்போ நம்மளை மாற்றுகின்றது. பழைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்கு, அந்த டாக்ஸிக் தாட், அதாவது தீமையான நச்சு பொருள் உள்ள எண்ணங்கள் என்று சொல்லி, எப்படி நம்ம சிந்தை உள்ளுக்கு மூளை உள்ளுக்கு மரங்கள் வளருது, அந்த தீமையான காரியத்தை நம்ம யோசிக்கப்ப அந்த தீமையான காரியங்கள் வந்து நமக்கு சுரப்புகளிலிருந்து ஹார்மோன் ஒளியாக்கி நம்மளுடைய உடலை வந்து சேதப்படுத்த முடியும். அப்போ இந்த ஆவியின் கனிகள் முதல் எடுத்துக்கொள்வோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதை முதல் முதல் எடுத்துக்கொள்வோம். இதை எடுத்துக்கொண்டு நம்ம செய்கிற காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்துக்கு ஒப்பாக இருக்குதா? அப்படி இல்லாவிட்டாலும் என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ அந்த தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை எடுத்து அவரோட வசனத்தை குறித்து நம்ம பார்த்து நம் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் மாறும். நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடப்ப அது மாறும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல பயிற்சி பண்ணுறோம். எப்படி ஒரு ஒரு ஓட்டக்கார் பயிற்சி பண்ணுறாங்களோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு 42 கிலோமீட்டர் ஓட வேணும்னு சொல்லி இந்த தூர ஓட்டம் ஓட வேணும்னா அவர் என்ன செய்வார்னா, அவர் தினைக்கும் அவர் வந்து பயிற்சி எடுப்பார், மேபி ஒரு அவர் 2 ஹவர் பயிற்சி எடுப்பார். அப்போ தான் அந்த நாள் வரப்போ அவரால் ஓட முடியும். அதே போல் கிறிஸ்து இயேசுகளுக்கும் நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டும். என்னத்தை பயிற்சி பண்ணுறது? அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது. அவர் சொன்னதை எடுத்து நீங்கள் கட்டளையிட வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்களுடைய சிந்தையானது, இப்போ நம்ம இருதயமானது அது விழுந்த சுபாவம் என்ன சொல்லும், ஒருத்தனை வெறுக்க சொல்லும். ஏன் வெறுக்குது? ஏன்னா அது உள்ளுக்கு அதோட குணாதிசயம் 2 காரியம், 1 பிசாசு வெறுக்க வைக்குது, இன்னொன்று உங்களுடைய இருதயமே பிடிக்க மாட்டேங்குது, அது இருக்குது. அப்போ முதல் என்ன செய்யறது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசாசை விரட்டுறது, விரட்டிட்டு இப்போ நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து அதை மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே, என் சிந்தையே, நீ அந்த மனுஷனை நேசிப்பாயின்ற உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லப்போ கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, பயிற்சி பண்ணுறீங்க. இந்த பயிற்சி நீங்கள் செய்யப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களை மாற்றுகின்றார். இன்னொரு உதாரணம் எடுத்து பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சிகரெட் புகை பிடிக்கிறான். இப்போ நீங்கள் புகை பிடிக்கிறது உடல் போகிறீங்க. முதல் நம்ம தீனும் புகை பிடிக்கிறது வேத வசனமாக சொல்லுது, இந்த உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லி, இந்த உடல் உங்களுடைய இதில் இது தேவனுடன் தங்கும் தேவனுடைய ஆலயமாக இருக்குன்றது. இதை நம்ம கெடுக்கக்கூடாது. இது நம்ம கெடுத்தால் தேவன் நம்மளே கெடுப்பான்னு சொல்லி, இது வேத வசனம். அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்போ நீங்கள் தியானம் பண்ணிட்டு நீங்கள் எங்கள் உள்ளுக்கு ஏற்றுக்கொண்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து சிகரெட் விற்று கொண்டு இருக்காங்க, அந்த இடத்துல போங்க. உங்களுடைய என்ன செய்யுது, இந்த சிகரெட்டை பார்த்தோன்னே நம்ம உங்களோட உமூலகளுக்கு ஒரு சுரப்பி இருக்குது. அது செரோட்டின் என்று சொல்லி ஒரு சுரப்பி வந்து சொல்லுது, நீ சிகரெட் குடித்தா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது என்ன செய்யணும்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன உங்களால் எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும், எது மறந்தாலையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நான் குடிக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி நீங்கள் போகப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை இதிலிருந்து விடுதலை செய்யும். இந்த இடத்துல பவுல் திமத்திய 1 தீமோத்தேயு 4:7 இந்த மாதிரி இது கேள்வி பேச்செல்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லிட்டு நன்மையானதை நீ பயிற்சி பண்ணுன்றார், செய்கின்றார். எப்படி ஒரு இந்த ஓட்டக்காரனை பற்றி அவர் பேசுகின்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை பயிற்சி பண்ண வேண்டும். அப்போ இந்த சிகரெட்டு காரியத்தை சொன்னால் இது ஒரு பயிற்சி. அதே போல் எந்தெந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை குறித்து வசனத்தை எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியலையா, எனக்கு தெரியல இது எந்த வசனத்தை எடுக்குன்னு தெரியல, நீ இந்த www.graceoflife.com அங்கே போய் அங்கே இருக்கிற ஊழியக்காரில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துல கேளுங்க, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேளுங்க. எந்த வசனத்தை நான் பயன்படுத்துறது, மேற்கொள்வது, எப்படியாக இந்த ஜபத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அந்த ஊழியக்காரர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்லாட்டியும் உங்களோட பாஸ்தரோடு இல்லை உங்களோட மூப்பர்களோ போய் கேளுங்க. அப்படி கேட்காதபடி இருக்காதிங்க. அப்படி கேட்காதபடி இருந்தீங்கன்னா இப்போ என்ன செய்யுதுன்னா, உங்கள் இருதயம் உங்களை மேற்கொள்ளும். உங்களுடைய இருதயம் மேற்கொண்டால் உங்கள் ஆவிக்குரிய மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதர சகோதரி, இது நம்ம செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.